மனசங்கனாத உறவுகளே, இன்று அக்டோபர் மாதம் 16 திகதி, என் தமிழுக்கு புரட்டாதி திங்கள் 30 நாள், சார்வரி வருடம் 2020 வெள்ளிக்கிழமை, இஸ்லாத்துக்கு ஹிஜ்ரி 1442, ஜபர் 28. நேர்களே, இந்த இதமான வெள்ளி காலை பொழுதில் சிந்திக்கும் வேளையில் குரளமுதை படைக்க வருகின்றார் ஆக்லாந்தின் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய திரு மேவின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 11 அதிகாரமான செய்நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் 5 குறள், 105 குறள். ஓர் உதவி அந்த உதவியின் அளவை பொறுத்ததன்று, அவ்வுதவி யாருக்கு செய்யப்பட்டதோ அவரது சால்வுடமையே தனக்கு அளவாக உடையது. உதவியை பெற்றுக் கொண்டவரால் உதவி பெருமை பெறும். எனவே தக்கார்க்கு உதவுக என்பதாம். உதவி வரைத்து அன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நெல்லிக்காய் மூட்டையைப் போல தனியாட்களின் கூட்டமல்ல சமுதாயம். ஒரு மூலத்தில் இருந்து உண்டாகும் கொடிகள் ஒன்றுடன் ஒன்று பின்னிக் கிடக்கும் கொடிப்பந்தல் போன்றது சமுதாயம். இக்கொடிகளுள் ஒன்றை பிடித்து இழுத்தால் 20 அல்லது 30 கொடிகள் சேர்ந்தாற்போல் வரும். ஒரு கொடி மற்றொரு கொடியை எப்படியெல்லாம் சுற்றி பிணைந்து கொண்டிருக்கிறது என்று காண்பது கடினம். அதுபோல சமுதாயத்துக்கும் ஒருமை இருக்க வேண்டும். அதனால் நன்மைகள் உண்டாக வேண்டும். என்றால் மக்களினிடையே நெருக்கமான தொடர்புகள் இருக்க வேண்டும். அவற்றுள் எளிமையானது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதுதான். ஒரே தெருவில் உள்ளவர்கள் தமக்குள் அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பதையே பெரும்பாலும் காண்கிறோம். தெருவுக்கே இந்த நிலைமை என்றால் ஊர் எப்படி ஒருமைப்படும்? சந்தையில் கூடுவதும் திருவிழாவில் கூடுவதும் மேடை பேச்சு கேட்பதும் சமுதாய ஒருமையாகிவிடுமா? வணிகத்தால் கொள்ளும் தொடர்பு மக்கள் தொடர்பாகுமா? வேடிக்கை பார்ப்பதற்காக சேரும் கூட்டம் துன்பம் வந்தால் உதவுமா? உதவி செய்யும் மனப்பான்மையும் அந்த மனப்பான்மையினால் தெரிந்த தாராளமும் இயல்பான சுபாவமும் மனிதாபிமானமும் கண்டு முன் விலகியிருந்தவர் கூட நெருங்கி வர வேண்டும். இந்த நெருக்கம் நீடிக்க வேண்டுமானால் சிறிய உதவியை பெற்றாலும் அதை பெரிதாக கருதி போற்றி பெரிய உதவிகளை கூட செய்யும் மனம் வேண்டும். அதை சான்றோர்களிடையே காணலாம். பொருள் ஒன்றுதான், அதை சாதாரண கண்ணாடி மூலம் பார்த்தால் அதன் அளவிலேயே தெரியும். உருப்பெருக்காடியின், அதாவது ஒரு லென்ஸின் மூலம் பார்த்தால் பல மடங்கு பெரிதாக தெரியும். அதுபோல சாதாரணமான ஒருவருக்கு உதவி செய்தால் அந்த அளவே அவர் திருப்பிச் செய்வார். சான்றோர்க்கு உதவி புரிந்தால் பல மடங்கு பெரியதான உதவியை திருப்பிச் செய்வார்கள். ராமன் அணை கட்டும் போது அணில் என்ன செய்துவிட்டது? கடலில் ஒருமுறை மூழ்கி மணலில் புரண்டு அம்மணலை அணையில் போட்டது, அவ்வளவுதான். அதற்கு ராமன் காட்டிய அன்பு எவ்வளவு பெரியது! இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? பெரிய உதவியை செய்தாலும் இவர் என்ன பெரிதாக செய்துவிட்டார் என்று அந்த நிமிடத்திலேயே நன்றி மறக்கும் நிலை எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 11 அதிகாரமான செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் 5 குறள், உதவி வரைத்தன்று உதவி, உதவி செயற்பட்டார் சால்பின் வரைத்து.
தொடர்வதும் நச்சிந்தனை வழங்குபவர் திரு ராதாகிருஷ்ணன் பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
காதுக்கினிய செய்திகளை காற்றலையுடே கலந்து தரும் சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பானதொரு வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு காலை வேளை நச்சிந்தனை நிகழ்ச்சியூடாக உங்களுடன் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. இன்றைய தினம் நாம் செய்யும் செயல்களால் விளையும் நன்மை தீமை ஆகியவைகளை நாமேதான் அனுபவிக்க நேரிடுகிறது. எனவே எப்பொழுதும் நல்ல விடயங்களை செய்வதற்கு நாட்டங்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாய் அமைந்த உருவகக் கதையொன்றை கேட்போம், வாருங்கள். ஓர் ஊரிலே நாட்டை ஆண்ட அரசன் தன் மக்கள் நலப்பணிகளை செயற்படுத்த மூன்று அதிகாரிகளை நியமித்து எல்லா அதிகாரங்களையும் நிறைய ஊதியத்தையும் வழங்கினான். மக்கள் நலப்பணிகளில் ஊழல் நடைபெறுவதாக புகார்கள் குவிந்தன. அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தான். நாங்கள் உத்தமர்கள், இது பொய்யான குற்றச்சாட்டு என்று எல்லோரும் சிந்து பாடினார்கள். எது உண்மை எது பொய் என்று அறியும் ஆவலில் இருந்த மன்னன் அவர்களை அனுப்பிவிட்டு யோசனை செய்த பின்னர் மீண்டும் இரு நாட்கள் கழித்து அவர்களை அழைத்து பின்வருமாறு கூறினான். மக்கள் பணியில் இருக்கும் உங்களுக்கு களப்பயிற்சி தரப்போகிறேன். அதாவது உங்களிடம் பெரிய சாக்குகள் தரப்படும். அவற்றை எடுத்துக்கொண்டு நாட்டின் எல்லைகளில் உள்ள காட்டு பகுதிகளுக்கு சென்று அவற்றை காய் கனி கிழங்குகளால் நிரப்ப வேண்டும். அப்படி நீங்கள் நிரப்பும் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு ஏழை இரண்டு வாரங்கள் பசியாறுவான். நீங்கள் கொண்டு வரும் சாக்குகள் பரிசோதனை செய்யப்படாமல் மக்கள் பசியாற வழங்கப்படும். இத்திட்டம் வெற்றி பெற்றால் நீங்கள் மூவரும் இந்த பணியில் மேலும் ஊதிய உயர்வோடு பணியாற்ற முடியும் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். காடுகளுக்குள் சென்ற அதிகாரிகள் மூவரும் அரண்மனை போன்ற வீடுகளில் வாழ்ந்து பழகியதனால் அந்த வேலை மிகவும் கடினமாயிருந்தது. முதல் அதிகாரி நல்ல பொருட்களை சேகரித்தார். நாம் துன்பப்பட்டாலும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் பசியாறுவார்களே என்று நினைத்தவாறு 4-5 நாட்கள் சிரமப்பட்டு பையை நிரப்பினார். இரண்டாவது அதிகாரி கொஞ்சம் குறுக்கு வழியில் சிந்தித்தார். நாம் என்ன நிரப்பிக் கொண்டு போகிறோம் என்பதை மன்னர் சோதிக்கப் போவதில்லை. எனவே மேலே நல்ல தரமான பொருட்களையும் அடியிலே அழுகிய பழங்கள் விதைகளை வைத்துவிட்டு ஒரே நாளில் பையை நிரப்பிக்கொண்டு புறப்பட்டார். மூன்றாவது அதிகாரி அந்த அளவிற்கு கூட சிரமப்படவில்லை. பையினுள் என்ன இருக்கிறது என்று யாருமே பார்க்க போவதில்லை என்ற நினைப்பிலே காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் இட்டு நிரப்பி அரண்மனையில் சேர்த்து விட்டார். மூவரும் வந்து சேர்ந்த பின்னர் அரசன் காவலர்களிடம் அவர்கள் மூவரையும் பாதாள சிறையில் அடைத்து இரு வாரங்களுக்கு உணவாக அவர்கள் சேகரித்து கொண்டு வந்தவைகளை உண்ண கொடுப்பதற்கு கட்டளையிட்டான். மூன்றாவது அதிகாரி அவர் கொண்டு வந்த காய்ந்த இலை சருகுகளை உண்ண முடியாமல் 5வது நாள் உயிர் நீத்தார். இரண்டாவது அதிகாரி நல்ல பழங்களையும் அழுகியவைகளையும் உண்டு நோய்வாய்ப்பட்டு இரு வாரங்களின் பின் மக்கள் நல பணியில் தொடர முடியாமல் வைத்தியம் பார்க்க போய்விட்டார். முதலாவது அதிகாரியோ 2 வாரங்களையும் மகிழ்ச்சியுடன் கழித்துவிட்டு தான் சேகரித்து கொண்டு வந்த நல்ல பழங்கள் காய் விதைகளை உண்டு தெளிவாக வெளியே வந்தார். மன்னரும் மகிழ்ச்சியோடு அவருக்கு பரிசளித்து முதலமைச்சராக்கினார். ஆம் நேர்களே, கதையின் உட்கருத்து எல்லோர் மனதிலும் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கும். ஆம், நாம் வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு பெருமதியான பரிசு. இந்த வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்து நல்ல பெயரையும் நல்வினைகளையும் சேகரித்து இவ்வுலகிலிருந்து நீங்கிய பின் அவற்றுடன் ஆனந்தமாய் வாழலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, நீண்ட நாட்களுக்கு பின் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க அரும்புகள் நிகழ்ச்சியை தொடங்க இன்றைய சங்கநாதத்தில் தாய்மை என்னும் கவிதையை தருகின்றார் செல்வி சண்மிகா காவிரி சங்கர் அவர்கள். ஆக்கம் அவரது அம்மா திருமதி திவிசா காவிரி சங்கர்.
தாய்மை, தென்னகத்தே என்னை அடக்கி தழுவி தாளிட்டு, தென்னகத்தே என்னை அடக்கி தழுவி தாளிட்டு, தரை மீது தந்ததற்கு தலையாய தாய்மையே, தரை மீது தந்ததற்கு தலையாய தாய்மையே, சிரம் தாழ்த்துகிறேன் உன் சேவைக்கு, சிரம் தாழ்த்துகிறேன் உன் சேவைக்கு. கருவாய் என்னை கருவறையில் தரிக்க வைத்தாய், புண்ணியனாய் இப்பூவுலகில் உதிக்க வைத்தாய், புண்ணியனாய் இப்பூவுலகில் உதிக்க வைத்தாய். அன்பின் சுடரே, அறிவென்னும் பொக்கிசமே, உன் அன்பிற்கு நிகராக அகிலத்தில் ஏதுமுண்டோ, உன் அன்பிற்கு நிகராக அகிலத்தில் ஏதுமுண்டோ. தாளாட்டி தாளாட்டி உன் உதிரத்தை பாலாக்கி, நான் அழுகின்ற போதெல்லாம் அமுதன தந்திடும். என்னையே அருச்சுடரே, அமுதன தந்திடும் என்னையே அருச்சுடரே. காலமது போதாது உன் பெருமை பறை சாற்றிட, காலமது போதாது உன் பெருமை பறை சாற்றிட, வயதனுக்கு போதாது அதை உணர்ந்து சொல்லிட, வயதனுக்கு போதாது அதை உணர்ந்து சொல்லிட. வாழிய உண்புகள் பெல்லாண்டு, வாழிய உண்புகள் பெல்லாண்டு. நன்றி.
கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தால், தேரினில் ஊர்வலமே அம்மா. பூச்சாண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தி, மனபயம் தீர்த்தாயே அம்மா.
சம்பிரதாயங்கள் எப்படி வெலிங்டன் சிவயகுமதி கந்தவனத்தின் ஆக்கத்தை தருகின்றார் குகப்பிரியா ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் பிரியா.
வணக்கம். வெலிங்டன் சிவயோகமதி கந்தவனம் அவர்களின் கட்டுரை சம்பிரதாயங்கள். எமது சம்பிரதாயங்கள் எழுதப்படாத சட்டங்கள், நம் முன்னோரால் தொகுக்கப்பட்டு வழி வழியாக காலங்காலமாக கட்டி காத்து கையளிக்கப்பட்டு வந்தவை. இப்ப சம்பிரதாய உறவுகளை கைவிட்டால் குடும்பத்துக்கு கெடுதிகள் சம்பவிக்கும் என்று அந்த காலத்தில் நம்பினர். இந்த காலத்தில் சில முற்போக்குவாதிகள் அவையெல்லாம் மூலக்கொள்கைகள், சமூகத்துக்கு வேண்டாதவை என வாதாடுகின்றனர். இது எப்படி இருப்பினும் அவைகளில் நன்மையும் கலந்திருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. இதிலும் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். நமது வழிவழியாக வந்த நூற்றுக்கணக்கான சம்பிரதாயங்களை நாம் ஆராயாது இன்று நடைமுறைப்படுத்துகின்றோம். கோயில் விழாக்களில், குடும்ப சடங்குகளில், செய்யும் தொழில்களில், வாழ்க்கை முறைகளில் எனவிதமான நடைமுறைகள் சம்பிரதாயங்கள் கை கொள்ளப்படுவது கண்கூடு. ஆண்களுக்கு என சில, பெண்களுக்கு என சில, சுமங்கலிகளுக்கு என சில, கன்னியர்களுக்கு என சில, தொழில் சாதி அடிப்படையில் சில. குறித்தொரு சம்பிரதாயத்தை குறிப்பிட்ட நபர்களே செய்ய வேண்டும் என்றும் இந்நடைமுறை முறைகளை நம் முன்னோர் வாய் வழியாக எழுதி வைத்து வந்துள்ளனர். இவைகளில் சில தேவையற்றவை, சில அர்த்தமுள்ளவை பயனுள்ளவை, சில இக்காலத்துக்கு ஒவ்வாதவை, சில மூட நம்பிக்கை வழிவந்தவை என்றே சொல்லலாம். கால ஓட்டத்தில் எத்தனையோ சம்பிரதாயங்கள் வழக்கற்று போனது, ஆயினும் புது வரவுகளும் பூந்தது. பணத்தெய்வம் குபேரன் பணத்தவன் இலக்கிமியின் இடத்தை ஆக்கிரமித்தது போல பல புது வரவுகள் வந்துள்ளன. இந்துக்களினதும் புத்த சமயத்தவர்களதும் கடைகள் வீடுகளில் பணக்குவியலுக்கு நடுவே பொன் வண்ணனாய் குக்குவாய் புன்னகை தவள குபேரன் வீட்டிருப்பதை காண முடியும். இம்மங்களகரமான உருவம் பார்ப்போர் மனத்தை கொள்ளை கொண்டு மன நிறவை மகிழ்ச்சியை தருவது உண்மை. அம்மனவாட்கள் நம் ஆழ்மனதில் நேர்முக அதிர்வுகளை உண்டாக்கி உளவியல் ரீதியாக வாழ்க்கையை, தொழிலில் நம்பிக்கை நிலையை எதிர்கொள்ள ஒரு உந்து சக்தியாக அமைகின்றது. இன்னொரு இன்றும் பயன் தரும் சம்பிரதாயம் பணச்சடங்கு. சிலர் தமக்கு நல்லெண்ண செய்ய பணம் தேவைப்படின் பணச்சடங்கு வைத்து பணம் பெறுவது நடைமுறை. அவர்களுக்கு இப்பணம் மூலதனமாக அமைந்து ஒரு தொழிலை உருவாக்கி குடும்பத்தை உயர்த்தும், கடன் தொல்லையை நீக்கும். மேலும் மணச்சடங்கு, பூப்பு நீராட்டு சடங்கு என்னும் சம்பிரதாய சடங்குகளில் உறவினர்கள் மட்டும் பணம் கொடுப்பதும், சீர் என நகை நட்டு புடவை நெல் தேங்காய் வாழைக்குடை பழம் காய் பலவாரகவை போன்றன கொடுப்பதும் பண்டு தொட்டி வழங்கி வந்தவை. இக்குடை குடும்பத்தினரது செலவு சுமையில் ஒரு பங்கு சுமையை தாங்குவதற்கு ஏற்படுத்திய நல்நோக்கு சம்பிரதாயம் ஆகும். பால் விளக்கு சடங்கன்றும் குழந்தைக்கு நகை போடுவதும் பணம் கொடுப்பதும் நடைமுறையில் உண்டு. அன்று இவை புகழுக்காக செய்யப்படவில்லை, குடும்ப சுமையை குறைப்பதற்காக கை கொண்டவை. விளக்கையால் கொடுத்தது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்ற கொள்கைப்படி கொடுத்தனர். தாயின் இன்றோ ஒளிபெருக்கு மூலம் ஊரறிய தம்பந்தம் அடிக்கிறார்கள். இதனால் வசதியற்றவர்களும் சிறு தொகையை கொடுக்க கூசி கடனோ உடனோ பட்டு தனக்கு முன் வந்த பண உதவியை மறவாது சக்திக்கு மீறி கொடுத்து நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்கள். புதுவருட பிறப்பன்று ஏகப்பட்ட சம்பிரதாயங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று கை விசேஷம். புதுவரிடம் பிறந்தால் நல்ல நாள் பார்த்து கை விசேஷம் பார்ப்பது ஆண்டாண்டாய் வழங்கி வந்த சம்பிரதாயம். கை விசேஷம் பார்ப்பது ஊடக் கொள்கை போல் தோன்றினாலும் அதில் மன அடக்கம், மன நிறைவு, சந்தோஷம், கொடை, உறவு, எதிர்பார்ப்பு என்பன கலந்த மங்களகரமான நிகழ்வுகள் பல அடங்கி உள்ளன. சிறுவர்களுக்கு கொண்டாட்டம், பெரியவர்கள் அடுத்த வருடம் வரை கை விசேஷ பணத்தை வைத்திருந்து கோயிலுக்கு கொடுப்பர். உதவி செய்யும் தொழிலாளர்களை குடும்பத்தோடு வரவேற்று உறவாடி உபசரித்து கை விசேஷ பணத்தை முகமலர்ந்து வீட்டுத் தலைவர் கொடுக்கும் போது அவர் கையால் வாங்குவது தனக்கு பணத்தட்டுப்படாது வராது என்ற நம்பிக்கையையும் மன நிறைவையும் அவர்கள் மனத்தில் ஆழ பதிவு செய்து உந்து சக்தியாக உருவாகிறது. மேலும் கோலம், நிறைகுடம், மங்கள மஞ்சள், வாசலில் மஞ்சள் வாண பலவான குடை, தோரணச் சோழடைகள், ஆராத்தி எடுத்து பொட்டு வைத்து வாழ்த்தி வரவேற்றல் என்பன மங்களகர மன நிறைவை தரும் அர்த்தமுள்ள சம்பிரதாயங்கள் ஆகும். இத்தகைய மங்களகர மனப்பதிவுகள் நம் ஆழ்மனத்தில் நீர் அலைகளை உற்பத்தி செய்யும். அவைகள் ஆற்றல் தரும் உள்ளசக்தியாக உருவாக வாய்ப்பு உண்டு. மேலும் தோரணம் மாவிலை தலை கூடும் இடத்தில் வெளியேறும் கரியமல வாயுவை குறைக்க வல்லது. ஆனால் இன்று பிளாஸ்டிக்கலானவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம். சில சம்பிரதாயங்கள் விழாக்களில் பொழுதுபோக்கிக்காகவும் சந்தோஷப்படுத்தவும் கையாளப்படுகின்றன. மாப்பிளை அழைப்பில் மைத்துடன் மாப்பிள்ளையின் கால் கழுவுதல் விஞ்ஞானம் அடங்கி உள்ளது. கணினி கைக்கு மோதிரம் போடுதல், மாலை போட்டு வரவேற்றல் சந்தோஷப்படுத்துவதில் அடங்கியுள்ளது. மணவினையின் போது மோதிரம் எடுத்தல் அணுதல் பொழுதுபோக்கிக்காக செய்யப்படுவை. இதுவும் குபேரன் போன்ற ஒரு புதுவரவு. நம்ம முன்னோரது கலாச்சாரம் அன்று. அந்த காலத்தில் இந்தியாவில் ஒரு சாரர் பாலிய விவாகம் செய்வர். அதனால் அக்குழந்தைகளின் பயன் தெளிவிக்க இப்படி வழிமுறைகளை கையாண்டனர். இன்று எமது சில நடைமுறைகளில் இது மட்டுமல்ல சினிமா கலாச்சாரமும் தொற்றியுள்ளது. இன்று நாம் நடைமுறைப்படுத்தும் சில சம்பிரதாயங்கள் தேவையற்றவை, வெறுப்பு உணர்வை தோற்றுவிக்க வேண்டன. கணவனை இழந்த பெண் அவளுடைய வாழ்வை இழந்தது மட்டுமல்லாது பொட்டு பூ நகை நட்டு நல்ல உடுப்பு எல்லாவற்றையும் இழந்து வெள்ளை உடவில் கைப்பண்ணென முத்திரை குத்தப்படுகிறாள். நல்ல நாள் பெருநாட்களில் பங்கு பெற்றாது ஒதுங்கி நிற்கிறாள். தான் பெற்ற பிள்ளையின் திருமணத்தில் கூட பங்கு பெற்ற அறுபதுகள் ஆகிறாள். இன்று எவ்வளவோ தளர்த்தப்பட்ட போதும் அந்த வாடை வீசாமல் இல்லை. இன்னும் சில சம்பிரதாயங்களில் கணவனற்றோர் குழந்தைகளற்றோர் கன்னியர் ஒதுக்கப்படுகிறார்கள். இத்தகைய சம்பிரதாயங்கள் வெறுப்புணவை ஊட்டுவன, அறிவிற்கத்தக்கன, கண்மூடித்தனமானவை, தேவையற்ற என்றால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.
அடுத்து தொடர்வது மியன்மாரும் தமிழர் குடியேற்றமும். தனது பயணக் கட்டுரையை சங்கராத நேர்களுக்கு வாராவாரம் பகிரும் பிரபல எழுத்தாளர் சிட்னியிலிருந்து திரு மாத்தளை சோமு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம். நியூசிலாந்தின் கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாத வானொலி நேயர்களுக்கும் வணக்கம். மியான்மர் என்கிற பர்மா தமிழர் குடியேற்றம் அங்கம் 12. பர்மாவிட வலுவாக இருந்த இந்திய அரசு ஜெனரல் நீவனுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாமல் இருந்ததை கண்ட தமிழகத்தின் எதிர்கட்சிகள் சந்தேகத்தை எழுப்பின. பர்மாவில் பெருமளவில் பாதிக்கப்பட்டது தமிழர் என்பதால் மத்திய அரசு பிரச்சனையில் மெத்தனம் காட்டுவதாக கண்டனம் எழுப்பின. அவர்கள் கண்டனத்தில் நியாயம் இருக்கலாம். பர்மா மட்டுமல்ல, இலங்கை மற்றும் சில நாடுகளின் அரசியல் சத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இந்திய அரசு ஆதரவு குரல் எழுப்பாமல் உள்நாட்டு விவகாரம் என்று ஒற்றை வரியில் ஒதுங்கியது செய்தி என்று வரலாறு. இலங்கையில் அங்கேயே பிறந்து வளர்ந்த 10 லட்சம் தமிழர்களின் குடியுரிமையை பறித்த போது கைகட்டி வாய்ப்பொத்தி இந்திய அரசு நின்றதும் வரலாறு. ஜெனரல் நீவின் சட்டத்தால் வேலையிழந்த தமிழர்கள் நிவாரணம் கேட்க ரங்கோனில் இருக்கும் இந்திய தூதரகத்தை அணுகிய போது அங்கிருந்தவர்கள் திருப்தியான பதிலை தராததோடு அவர்களுக்கும் பதில் கூற ஒரு நாள் அவகாசம் கேட்டார்கள். மறுநாள் போய் மீண்டும் அவர்கள் கேட்டபோது, உங்கள் கோரிக்கை தொடர்பான பதில் வந்தவுடன் சொல்கிறோம், நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். இந்த பதிலை கேட்டு பொறுமை இழந்த இளைஞர்கள் தூதரகத்திற்கு தண்ணி போக விடாமலும் வெளியிலிருந்து உள்ளே போகிறவர்களையும் உள்ளே இருந்து வெளியே வருபவர்களையும் தடுத்து, கப்பலை விடு, கண்ணீரை துடை என்று கோபத்துடன் தர்ணா செய்து பெருங்கூட்டத்தை கூட்டி போக்குவரத்தையும் தடுத்து பர்மா அரசின் கவனத்திற்கு போகும் அளவிற்கு முழு நாள் போராட்டம் நடத்தினார்கள். அடுத்த நாள் தூதரக அதிகாரிகள் வந்து போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பிரச்சனையை உள்துறை அமைச்சர் வை பி சவானிடம் தெரிவித்ததாகவும் வெளி விவகாரத்துறை அமைச்சர் சூரன் சிங் பர்மா வருவதாகவும் தெரிவித்தார்கள் தூதரக அதிகாரிகள். ரங்கூனுக்கு வெளி விவகாரத்துறை அமைச்சர் சூரன் சிங் வந்து தமிழர் சங்க தலைவர்களோடு பேசினார். ஆனால் அதில் எந்த முடிவும் எட்டவில்லை. ரங்கூன் வந்த வெளிவேறு அமைச்சர் பர்மாவின் ராணுவத்தோடு பேசி குடியுரிமை பெறாதவர்களுக்கு குடியுரிமை பெற்று தருவார் என்று நம்பியவர்களுக்கு தூதரகத்தின் பதில் கவலையை கொடுத்த போதும், இந்திய அரசு கப்பலை அனுப்பி அவர்களை ஏற்றிக்கொண்டு போகப் போவதாக கூறிய பதில் போராட்டத்தை கைவிட வழிவகுத்தது. எவ்வித திட்டமும் இன்றி இந்திய அரசு கப்பலை அனுப்புவதாக கூறியது போல் எவ்வித திட்டமும் இன்றி வெறுங்கையோடு கப்பலில் போக தமிழர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் முடிவெடுத்தார்கள். வழக்கம்போல் இந்திய அரசு பர்மா தமிழர்களின் நிலையில் பாராமுகமாக இருந்ததோடு ஒரு கப்பலை அனுப்பினால் பிரச்சனைக்கு தீர்வாகிவிடும் என தீர்மானித்தது. ஆனால் கப்பல் விடும் ஏற்பாடு பெரிய பிரச்சனை உருவாக்கும் என இந்திய அரசு உணரவில்லை. கப்பல் வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு பரவலாக தமிழர்கள் மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா, ஒரிசா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் சென்னை வழியாக அவரவர் மாநிலங்களுக்கு போக முடிவுகட்டினார்கள். ஒரு கப்பலில் 1800 பேர் வரை பயணம் செய்யலாம். ஆனால் நினைத்த நேரத்தில் எவர் வேண்டுமானாலும் கப்பல் போக அனுமதி இல்லை. கப்பலில் போக விரும்பும் பர்மாவின் அந்நியர் பதிவு சான்றிதழ் வைத்திருந்தால்தான் அவரை இந்தியர் என ஏற்று அவசரகால கடவு சீட்டு இந்திய அரசாங்கத்தினர் கொடுப்பார்கள். அந்த FRC அல்லது கருப்பு அட்டை எனும் பர்மாவுக்கு வந்தபோது வைத்திருந்த கடவு சீட்டு வைத்திருந்தவர்களுக்கு மட்டுமே கப்பலில் போக அனுமதி கிடைத்தது. இந்த இரண்டும் இல்லாதவர்கள் பர்மாவில் நாடற்றவராக வாழும் சூழ்நிலை உருவாகியது. 1964 ஜூலை மாதம் புசவாரி என்ற கப்பல் ஐராவதி ஆற்றில் முன் நங்கூரமிட்டு அகதிகளை ஏற்றிச் செல்ல இந்தியாவிலிருந்து வந்தது. அது ஆடி மாதம் என்பதால் ஆடிப்பயணம் ஆகாது என தமிழர்கள் பின்வாங்கினார்கள். தூதரக அதிகாரிகள் கப்பலை ஆவணி மாதம் வரை நிறுத்தி வைக்க முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டதால் அதன் பிறகு மக்கள் கப்பலேற வந்தார்கள். கப்பலேற வந்த அகதிகளாக வந்தவர்களின் மூட்டை முடிச்சுகளை பர்மா சுங்க அதிகாரிகள் கடுமையான சோதனை செய்தார்கள். நிலம், வீடு, கடை என்பனவற்றை இழந்த போதும் எப்போதும் உடலோடு கிடந்த நகைகளில் 2 சவரணம் தங்கத்தை விட கூடுதலாக இருந்த தங்கச்சாலியை பறித்தார்கள். உடனே இந்திய தூதரக அதிகாரிடம் முறையிட்டு தாலி புனிதமானது என்று எடுத்து சொல்லி அதுக்கு விதிவிலக்கும் பெறப்பட்டது. பர்மியர்கள் தாலி கட்டும் பழக்கம் இல்லாதவர்கள். தாலியை வெறும் நகை என்று நினைத்து விட்டார்கள். அதே நேரத்தில் பர்மிய பத்திரிகைகள் அகதிகளாக திரும்பும் தமிழர்கள் மூட்டை முடிச்சுகளில் தங்கத்தை மறைத்து கொண்டு போகிறார்கள் என்ற செய்தியை பரப்பினார்கள். அது உண்மையற்ற செய்தி. ஆனால் அதனை உண்மையென நம்பி சுங்க இலாகனர் கெடுபிடி காட்டத் தொடங்கினார்கள். கப்பலில் ஏற அகதிகளுக்கு கை செலவிற்கு குடும்பத்திற்கு 15 ரூபாய் மட்டும் கொடுக்கப்பட்டது. கப்பல் ஜூலை மாதம் 19ஆம் தேதி புறப்பட்டு 24ஆம் தேதி காலை சென்னை போய் சேர்ந்தது. கப்பலில் வந்தவர்களுக்கு அன்றைய மாநில முதலமைச்சர் பக்தவசல நல்ல ஏற்பாடுகளை செய்தார். கப்பலில் வந்தவர்களுக்கு துறைமுக அரங்கிலேயே உணவு தரப்பட்டு உடனடியாக பேருந்துகள் மூலம் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட முகாமில் தங்க வைத்தனர். பிறகு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வியாபார கடன், சொந்த ஊருக்கு போக வரும்பவர்கள் பயணப்படி என்பன வழங்கும் பணிகள் சுறுசுறுப்பாக நடந்தன. அவர்களுக்காக ஒரு சிறப்பு தாசில்தாரும் பாதுகாவலரும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இவற்றையெல்லாம் பார்த்த முதல் கப்பல் பயணிகள் பர்மாவில் இருக்கும் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு பர்மாவில் இருக்க வேண்டாம், உடனே புறப்பட்டு வாருங்கள் என்ற கடிதங்களை அனுப்பினார்கள். கடிதத்தை கண்ட பர்மிய தமிழர்கள் நம்பிக்கையோடு கப்பல் பயணத்திற்கு தயனார்கள். இத்துடன் இந்த வார செய்தியை முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, தமிழ்மொழி வளர்ந்ததற்கு பழந்தமிழ் புலவர்களின் சேவை அளப்பரியது. தமிழ்நாட்டு புலவர்கள் மட்டுமின்றி எமது ஈழத்து புலவர்களும் தமிழுக்கு உயிர் கொடுத்தார்கள். இளமரகாய் போல் இம் நாட்டு புலவர்களின் சேவைகளும் திறன்களும் வெளிப்படுவதில்லை. அவர்கள் பற்றிய தகவல்களை தேடி ஒளிபரப்ப விரும்புகின்றது சங்கநாதன். இன்று ஒரு புலவரை சந்திப்போமா? ஆம், அவர்தான் அருணாசல தேசிகர். தகவல் தருபவர் செல்வி இந்தமிழ் சந்திரசேகரன்.
புலவர்களில் ஒருவரான அருணாசல தேசிகர் பற்றி அறிந்து கொள்வோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் புளியந்தீவு என்னும் ஊரிலே காசிநாத சோதிடருக்கும் சின்னப்பிள்ளை அம்மையாருக்கும் மகனாக 1888 அருணாசலம் பிறந்தார். சிறு வயதில் இருந்தே அவரது வீட்டுக்கு அருகிலுள்ள ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்தில் தொண்டு செய்வதில் ஈடுபட்டு வந்தார். அந்த ஆலயத்தை சார்ந்த திண்ணைப்பள்ளியில் வித்தியாரம்பம் மேற்கொண்டு கற்று வந்தார். பின்னர் மட்டக்களப்பு அரசடி மெதடிஸ்த மிஷன் பாடசாலையில் இணைந்து கல்வியை கற்றார். அருணாசல தேசிகர் அவர்கள் நெற்பெட்டி முனை சைவ பாடசாலையில் தனது ஆசிரிய பணியை ஆரம்பித்தார். பின் ஆனைப்பந்து சைவ பாடசாலையில் ஆசிரியராக இணைந்து தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து 1949 ஓய்வு பெற்றார். சைவ புலவராக விளங்கிய அருணாசலம் அவர்களை மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மலத்தை சார்ந்த அவிநாச நந்த அடிகளார் தேசிகர் என்னும் பட்டம் சூட்டி பெருமைப்படுத்தினர். மட்டக்களப்பு தமிழ்கலை மன்றம் 1952 தேசிகமணி என்ற பட்டத்தை சூட்டி இவரை கௌரவித்தது. 1964 மட்டக்களப்பில் நடைபெற்ற அகில இலங்கை சைவ புலவர் சங்க மகாநாட்டின் சிந்தாந்த சிகாமணி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். இவரின் தமிழ் புலமைக்கும் சைவ சித்தாந்த புலமைக்கும் கிடைத்த கௌரவங்கள் ஆகும். இவர் சைவத்தின் உயர்ச்சிக்காக மட்டக்களப்பு சைவ கோயில்களில் தனது 15 வயது முதல் பிரசங்கம் நிகழ்த்தி வந்தார். சைவ சமயத்தவர் தன் அகவாழ்விலும் புறவாழ்விலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இவரது சொற்பொழிவுகளின் பிரதான பொருளாக இருந்தது. சிறுதெய்வ வழிபாட்டு முறைகளில் இருந்து ஆகம வழிபாட்டை நோக்கி மாற்றமடைந்த மட்டக்களப்பு சூழலில் ஆகம முறைக்கு விளக்கம் தருபவராக இவர் விளங்கினார். சைவ சமய ஆசாரங்களை பேணுவதையும் ஒழுக்கத்தோடு வாழ்வதையும் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் நேசிப்பதையும் சமய நூல்களை கற்று அறிவு பெறுவதையும் வலியுறுத்தும் வகையில் இவரது சொற்பொழிவுகள் அமைந்திருக்கும். கதைகள் பொருத்தமான மேற்கோள்களை கூறியும் பாடல்கள் பாடியும் தான் கூற வந்த பிரதான விடயத்தை விளக்கி உரைக்கும் இவரது பணி தனித்துவமானது. சைவ சித்தாந்த பேருண்மைகளை திரட்டி சைவ சமய ஆரம்ப போதினி, சைவ சமய இளைஞர் போதினி, சைவ இலக்கிய கதாமஞ்சரி, சைவ சமய சிந்தாமணி, மெஞ்ஞான தீபம் அடங்கலாக 12 நூல்களை தேசிகர் எழுதினார். அவற்றுள் 6 நூல்கள் சைவ சமய களஞ்சியம் என்ற பெயரில் தொகுத்து வெளியிடப்பட்டன. இவரது நூல்களில் சைவ சமய சித்தாந்தமணிக்கு தனிச்சிறப்புண்டு. சைவ சமயத்தை முழுமையாக அறிந்து கொள்ளத்தக்க வகையில் ஒரே நூலாக இது எழுதப்பட்டுள்ளது. தேசிகர் அவர்கள் முத்தமிழ் வித்தகரான சுவாமி விமலானந்தர்களுடன் நெருக்கமான உறவு வைத்திருந்தவர். சுவாமி விமலானந்தரின் சமய சமூக பணிகளுக்கு உறுதுணையாய் விளங்கினர். குறிப்பாக சைவ பாடசாலைகள் நிறுவவும் சமூக பணியில் துணையாக நின்றார். மட்டக்களப்பு பிரதேசத்தில் பிற சமய தாக்கங்களிலிருந்து சைவ சமயத்தை காப்பதிலும் ஆகமம் வழிபாட்டை மரபை நிலைநிறுத்துவதிலும் மகத்தான பணி ஆற்றிய தேசிகர் தமது 81 வயதில் 1969 இறையடி சேர்ந்தார். நன்றி, வணக்கம்.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கராத நிகழ்ச்சி முற்று பெறுகின்றது. நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்களுக்கும் இதை செவிமடுத்த அன்புள்ளங்களுக்கும் அன்பு வணக்கமிட்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடப்படும் நான் அற்புத சிங்கம்.